வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
எங்களை படைத்து காத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, எங்கள் பரிசுத்த பிதாவே, உமை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை படைத்த இறைவனாயிருந்தாலும் எங்கோ தூரத்தில் இல்லாமல் எப்பொழுதும் எங்களோடு நீர் தங்கியிருக்கிறவராயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யார் யார் என்னென்ன வாஞ்சியோடு, என்னென்ன பாரங்களோடு, என்னென்ன நன்றி உணர்வுகளோடு உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அவருடைய துதி ஸ்தோத்திரங்களை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தையும் பலத்தை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கொடுத்த ஆவிக்குரிய வெற்றி வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற சமாதானத்திற்காக, நீர் கொடுத்திருக்கிற சந்தோஷத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே நீர் கொடுத்திருக்கிற புதிய ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவப்பனே, இந்த நாட்களிலேயும் கல்வி பணி செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆரம்ப பாடசாலைகளிலே சிறு பிள்ளைகளுக்கு கண்ணும் கருத்துமாய் கவனத்தோடு தங்கள் பாடங்களை கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யாராவது வாங்குகிற சம்பளத்திற்கு ஏற்ற பணி செய்யாமல் பணியை குறித்த பொறுப்பற்றவர்களாக இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்களுடைய தவறை அவர்கள் உணர்ந்து மனம் திரும்ப நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களிலேயும் முன்மாதிரியாக இருக்க உதவி செய்தலும், மேலும் சமுதாய பணியிலே ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மக்களுடைய தேவைகளை அறிந்தவர்களாக, பாடுகளை புரிந்தவர்களாக, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பற்பல விதமான சமுதாய பணிகளிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தள்ளும். அன்றுவரே, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று தேவையுள்ள மக்களுக்கு செய்யப்படுகிற பணியை குறித்து நீர் கூறியிருக்கிறீரே. கர்த்தர் தாமே அந்த பணி செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையும் பண தேவைகளையும் கர்த்தர் கொடுத்து பணிகளிலே அநேகர் ஆசீர்வாதம் பெற உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பற்பல நிலைமைகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தாரும். பிரயாண கிருபைகளையும் பாதுகாவலையும் தாரும். அப்பா, குறிப்பாக ஊழியக்காரர்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாங்கள் செபிக்கிறோம். பாவங்களையும் சோதனைகளையும் இனம் கண்டுகொண்டு பிசாசிற்கு எதிர்த்து நிற்க வேண்டிய இடங்களிலே எதிர்த்து நின்று உமக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ நேரே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இன்னமும் தொழில் அதிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற தொழிலை உண்மையோடு முத்தமத்தோடும் நிறைவேற்ற கிருபை தாரும். அவர்களுக்கும் அவர்களுக்கு கீழே வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கும் நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தொழில் துறைகளிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் தங்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கரிசனையையும் சரியாய் கொடுக்க நேரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். எனவும் திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வயது கடந்து செல்கிறதே என்ற துக்கத்தோடு இருக்கிறவர்களையும் சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நேரத்திலே சரியான வாழ்க்கை துணையை கொடுத்து ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். விவசாய பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்புரே, விவசாய பணியிலே சரியான வேலைக்கு ஆள் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் அறிகிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு தேவையான உதவிக்கரங்களை கொடுத்து அந்த விவசாய பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் நாங்களும் நினைக்கிறோம். அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டிலே நீர் அவர்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அவர்கள் துவங்கியிருக்கிற புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளை தாரும், புதிய கிருபைகளை தாரும், புதிய ஆசீர்வாதங்களை தாரும். உம்மை அறிகிற அறிவிலே மேலும் மேலும் வளர, இன்னும் அதிகமாய் உமக்கு பிரியமாய் வாழ, தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தலும், அவரவருடைய அவசியங்களுக்கு தேவையான நன்மைகளையும் கிருபைகளையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனை, சகோதரியே, இந்த நாளிலேயும் வானொலி மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 59வது அதிகாரம் முடிய நாம் சிந்திக்கப் போகிறோம். ஏசாயா 58:4.
இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள்.
அவர்களுடைய உபவாசத்தை தேவன் ஏன் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை என்பதை இங்கே விளக்குகிறார். தேவனிடம் சிறப்பான வரவேற்பை மக்கள் தங்களுடைய உபவாசத்திற்காக பெற்றுக்கொள்ள முடியும் என்று எண்ணினார்கள். ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதற்கான காரணங்களை அவர் கூறுவதை இங்கே வசனங்களிலே பார்க்கிறோம். தொடர்ந்து ஏசாயா 58:5 பாருங்கள்.
மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலைப் போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாளென்றும் சொல்லுவாய்?
தேவன் அவருடைய உபவாசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவருடைய உபவாசமும் தொழுகையும் முழுவதுமே வெளிப்பிரகாரமானதாக இருந்தது. அது அவர்களுடைய இருதயத்தின் நிலையை வெளிப்படுத்தவில்லை. இருதயத்திற்கும் வாய்க்கும் சம்பந்தமில்லாதிருந்தது. இன்றைய நாட்களிலேயும் இப்படிப்பட்ட நிலையை அநேக சபைகளிலே பார்க்கிறோம். எல்லா சபையிலும் அல்ல, ஒரு சில சிறப்பான சபைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனாலும் அநேக சபைகளிலே வெளிப்பிரகாரமான உபவாசத்தையும் ஜபத்தையுமே இன்று காண்கிறோம். அவருடைய இருதயத்திலிருந்து இந்த பக்தி தோன்றவில்லை. 6 வசனம் பாருங்கள்.
அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும்.
இது மிகவும் ஆச்சரியமான காரியம். தேவன் இங்கே தெளிவாக அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உபவாசம் இருக்க விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கூறிவிடுகிறேன். நீங்கள் உபவாசம் இருந்து கொண்டு பக்தி உள்ளவர்களைப் போல ஒரு விதமாக பார்த்துக் கொண்டு நடந்து கொண்டு திரிவதை விட்டுவிடுங்கள். இவ்வாறு பாவம் செய்வதை நிறுத்துங்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, கோல் செல்வதை விட்டுவிடுங்கள். உங்கள் இருதயத்தில் உள்ள தீமைகளை வெளிப்படுத்துகிற காரியங்களை விட்டு ஓயுங்கள். உங்கள் விசுவாசத்தை செயல்களிலே, உங்கள் நடக்கையிலே காட்டுங்கள். உங்கள் செயல்களிலே நேர்மையையும் உங்கள் பேச்சிலே உண்மையும் உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் ரெட்டுடுத்தி சாம்பலை பூசிக்கொண்டவர்களாக காணப்படுவதை விட உங்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக, உள்ளாக அழுக்குள்ளவர்களாக காணப்படுவதையே விரும்புகிறேன் என்ற அர்த்தத்திலே கர்த்தர் சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றைய சபை ஆராதனைகளை குறித்து தேவன் இப்படிப்பட்ட கர்த்துடையவராகவே காணப்படுகிறார் என்று எண்ணுகிறேன். அவர் சபையை பார்த்து, மக்களே கவனியுங்கள், நாம் இந்த ஆராதனையை விட்டு விடுவோம். நீங்கள் ஏன் இவ்வாறு வெளிப்பிரகாரமாக ஆராதிக்கிறீர்கள்? நீங்கள் என்னோடு ஒத்துப்போகிறதில்லை. நீங்கள் ஆராதனையிலே என்னை பிரியப்படுத்துகிறதில்லை. நீங்கள் ஆராதனையை விட்டு வெளியே செல்லும் பொழுது இருதயத்திலே கசப்போடும் விரோதத்தோடும் செல்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீதி காணப்படவில்லை. வாழ்க்கையிலே வித்தியாசம் காணப்படவில்லை. உங்களுடைய இந்த ஆராதனையினாலே என்னை பிரியப்படுத்தி விடலாம் என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் நீங்கள் என்னை பிரியப்படுத்தவில்லை என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே நான் உங்களை புறக்கணிக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். ஏசாயா 58:7 வசனம்.
பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்.
இதிலே ஏசாயா மூலமாக தேவன் சிறந்த ஒரு செய்தியை கொடுக்கிறார். மக்கள் தங்கள் முதுகை ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் காட்டுகிறதை இங்கே பார்க்கிறோம். அவர்கள் உதவி செய்யவில்லை. தங்களுடைய சொந்த மாம்சமானவர்களுக்கு அவர்கள் இரக்கத்தையும் அன்பையும் காண்பிக்க மறுத்துவிட்டார்கள். அவருடைய பக்தி பனிக்கட்டி போல உறைந்து போயிருந்தது. அவர்களுக்கு தேவனை தேடும் இருதயம் இல்லை. உங்கள் இருதயம் தேவனை தேடுமானால் மற்றவர்களின் நலனையும் நாடும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவியாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க விரும்புவீர்கள். நீங்கள் உங்களுடைய கோட்பாடுகளிலே தீவிரமானவர்களாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவுவதை நிறுத்திக் கொண்டிருக்க மாட்டீர்கள். அன்றைய யூதர்களைப் போல ஓய்வு நாள்தான் முக்கியம், நோயாளி சுகமாவது முக்கியமல்ல என்று கூறுகிறவர்களாக இருக்க மாட்டீர்கள். இன்று அநேகருடைய அன்பற்ற செய்கையும் மாய்மாலமான வாழ்க்கையுமே இயேசு கிறிஸ்துவின் ஊழிய வளர்ச்சிக்கு இடையூறாக காணப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வார்த்தைக்கும் பொருத்தமானதா இருக்கிறதா என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்திலே சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அன்பிற்கும் தாழ்மைக்கும் நீடிய பொறுமைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இங்கே தேவன் அவருடைய மாய்மாலமான ஆராதனையை வெறுத்து தள்ளுவதாக கூறுகிறார். மக்கள் சபைகளிலே விளையாடுகிறார்கள். அவர்கள் ஆராதனையிலே மகிழ்ச்சி கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கு வருத்தமாகவே போய்விடும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் அவர்களை பார்த்து, வாருங்கள், உங்களை சுத்திகரியுங்கள், நீங்கள் உண்மையை உடையவர்கள் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே செய்து காட்டுங்கள் என்று சொல்கிறார். ஏசாயா ஏன் மதிப்பற்றவராக மக்கள் மத்தியிலே விளங்கினார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இல்லையா? தேவன் இப்படிப்பட்ட செய்தியைத்தான் ஏசாயா மூலமாக கொடுத்தார். எனவே ஏசாயா தீர்க்கதரிசி மக்கள் மத்தியிலே மதிப்பை இழந்தவராகத்தான் இருந்தார். இந்த அநேகர் இந்த விதமாக பிரசங்கிக்கிறதில்லை. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மலை பிரசங்கத்திலிருந்து சில வசனங்களை தெரிந்து கொண்டு இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று ஆரம்பித்து ஆசீர்வாதத்தை மாத்திரமே கூறுவார்கள். எப்படி இரக்கமாயிருப்பது என்பதை சொல்ல மாட்டார்கள். ஆம், மலைப்பிரசங்கம் சிறந்தது. ஆனால் அதை பிரசங்கிப்பவர் எப்படி பிரசங்கிக்கிறார் என்பதே முக்கியம். இவர்கள் மக்கள் மத்தியிலே மதிப்பை பெற்றுக் கொள்வதற்காக ஆசீர்வாதமான வசனங்களை பற்றி மட்டுமே பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். முழு சத்தியத்தை இவர்கள் சொல்லுகிறதில்லை. ஆனால் ஏசாயா அப்படி அல்ல. இன்றைய நாட்களிலே பக்தி அநேகருக்கு போர்வை போலாகிவிட்டது. அவர்கள் அதை மூடிக்கொண்டு உள்ளாக அசுத்தமாகிவிட்டார்கள். ஆனால் நமக்கு தனிப்பட்ட உறவு தேவனோடு தேவை. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பாவத்தை அவருக்கு அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்று அவரை நம்மிலே வாழ செய்ய வேண்டும். அவர் விரும்புகிற காரியங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனத்தை பாருங்கள்.
அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும்.
மாயையான பக்தியுடையவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் மகிமையையும் மக்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. தேவன் தம்முடைய ஆலயத்திலே இருக்கிறார் என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இதுதான் ஒரு காரணமாகும். அவர்கள் சபையை தாண்டி போய்விடுகிறார்கள். ஏன்? தேவன் சபையிலே இருக்கிறதை அவர்கள் நம்புகிறதில்லை. சபை உறுப்பினர்களின் வாழ்க்கை அதை வெளிப்படுத்துகிறதில்லை. உங்கள் வாழ்வினால் நான் என்னை வெளிப்படுத்த இயலவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மிலே எத்தனை பேர் அவருடைய வழிக்கு தடை கற்களாக இருக்கிறோம் தெரியுமா? அவருடைய வழியை அடைத்துக் கொண்டு நிற்கிறோம். ஒருமுறை அலெக்சாண்டர் தன்னுடைய படையெடுப்பு ஒன்றை முடித்துவிட்டு தன்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டிலை பார்க்க சென்றார். இவர் சென்றபொழுது அவர் குளித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் அலெக்சாண்டர் தன் படையெடுப்பை பற்றி கூறிவிட்டு, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அந்த ஆசிரியர் இதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து குளித்துக் கொண்டிருந்தார். எனவே இளம் அலெக்சாண்டர் தொடர்ந்து, நான் இப்பொழுது உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். இறுதியாக அரிஸ்டாட்டில், நல்லது, நீ என் ஒளியை மற்றவர்களுக்கு கொடு என்றாராம். ஆம், நாம் கூட தேவனிடம் இவ்வாறு கேட்கக்கூடும். தேவனே, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். அப்படி கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? மகனே, மகளே, என் ஒளியை மற்றவர்களுக்கு கொடுப்பாயாக என்றுதான் சொல்லுவார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வெளிச்சத்தை நம் மூலமாக கடந்து செல்ல அவருக்கு விட்டுக் கொடுப்போமாக.
நாம் மற்றவர்களுக்கு அவரை கொடுப்போமாக. இதுவே மிகவும் முக்கியமான காரியம். நாம் வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதன் மூலமாகவும், இயேசு நமக்காக செய்த காரியத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் நாம் அவரை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்கள், நம்முடைய ஆசைகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏசாயா 58:9 வாருங்கள்.
அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நியாய சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி.
தேவன் அவருடைய ஜபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பினார். அவர்களுக்கு பரலோகத்தின் பலகணிகளை திறந்து, ஜன்னல்களை திறந்து அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க விரும்பினார். ஆனால் அவருடைய இருதயம் அதற்கு திறந்திருக்கவில்லை என்று பார்க்கிறோம். அநேக வேளைகளிலே நம்முடைய ஜபம் கேட்கப்படவில்லை என்று நாம் வருத்தப்படுகிறோம். அப்படியானால் அவர் நமக்கு பதில் தர விருப்பம் இல்லையா? தர விரும்புகிறார். ஆனால் பிரச்சனை அவரிடத்தில் அல்ல, நம்மிடத்தில் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் உண்மையிலே நமக்கு தர விரும்புகிற ஆசீர்வாதங்களை நம்முடைய இருதயம் பெறுவதற்கு ஆயத்தமாக இல்லை. நம்முடைய இருதயம் திறந்திருக்கவில்லை. தேவன் சொல்கிறார், நீங்கள் என்னை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்த நிமிடத்திலே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். ஆம், அவர் உடனே பதில் கொடுக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஒரு சிறுவன் நோயோடு படுத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் அநேக வேளைகளிலே பயத்தால் அலறுகிறான். தனிமை உணர்வு அவனை வாட்டுகிறது. அப்பொழுது அவன் அம்மா என்று அழைக்கிறான். உடனே அருகிலிருந்து அவனுடைய தாய் இதோ இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். உடனே அவனுக்குள் ஆறுதல் வருகிறது. அந்த சிறுவன் பலன் அடைகிறான். ஆம் அருமையானவர்களே, நாமும் ஜெபிக்க செல்லும் பொழுது அவர் அங்கே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செல்வது எத்தனை ஆறுதல். அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், நீ என்னுடைய குமாரனுடைய நாமத்திலே வந்தால், என்னுடைய சித்தப்படி நீ ஜெபித்தால், உன் இருதயம் செம்மையாயிருக்கும்போது நிச்சயமாக உடனே நான் உனக்கு பதில் அளிப்பேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், அது அவருடைய தவறல்ல, அது உங்களுடைய தவறாக இருக்கும். அவருக்கு காத்திருங்கள். அவருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படியுங்கள். நிச்சயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். தொடர்ந்து ஏசாயா 58:10 வாசிப்போம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்தால் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதாக சொல்கிறார். தேவன் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி ஒரு பட்டியலையே கொடுக்க முடியும். ஆனாலும் இங்கே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவர்கள் செய்யும்படியாக வலியுறுத்துகிறார். அவர்கள் உண்மை உள்ள பக்தி உள்ளவர்களாக இருந்தால் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 11 பாருங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆம், பார்த்தீர்களா? தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். இன்றைக்கும் கர்த்தர் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று நீங்கள் முறுமுறுப்பதை விட்டுவிட்டு, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பினவர்களாக, கர்த்தாவே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று துதி ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள். மாய்மாலமான சடங்காச்சாரங்களுக்கு அடிமைகளாய் இராமல் உண்மையுள்ள தெய்வ பக்தி உள்ளவர்களாக கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது நிச்சயம் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஏசாயா 58:13 பார்ப்போம்.
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால்.
தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாளை கொடுத்தார். யாத்ராமும் 31:10 பதினேழாம் வசனத்திலே அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும் என்று ஓய்வு நாளை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் யாத்திராமம் 31:12 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் மிகவும் சிறந்த காரியங்களை அங்கே காண முடியும். இங்கே ஏசாயா 58:13 இந்த குறிப்பிட்ட காரியத்தை அவர் சொல்லுகிறார். நமக்கு இந்த காரியம் சற்று வித்தியாசமானதாக வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. எபிரேயர் 4:1 வசனத்திலே ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்கு தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இங்கே இளைப்பாறுதல் என்று கூறுவதற்கு ஓய்வு நாள் என்ற அர்த்தமுள்ள வார்த்தையை மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இந்த இளைப்பாறுதலை அடையாமற் போய்விடக்கூடாது. எபிரேயர் 4:10 வசனத்தையும் பாருங்கள். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இங்கே இளைப்பாறுதல் என்பதும் ஓய்வு நாளையே குறிக்கிறது. நீங்கள் இப்பொழுது மீட்பாகிய ஓய்வை பெற்றிருக்கிறீர்களா? அவருடைய ஓய்வு நாளிலே நுழைந்திருக்கிறீர்களா? இயேசுவை முற்றிலுமாக நம்புகிற இடத்திற்கு நீங்கள் வந்துவிட்டீர்களா? அதாவது அவர் உங்களுடைய ரட்சிப்பிற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்ட அவருடைய முடித்துவிட்ட பணியிலே ஓய்வை பெறுகிற இடத்திற்கு நீங்கள் வந்துவிட்டீர்களா? அல்லது ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறதாக உணர்கிறீர்களா? அருமையானவர்களே, நாம் முழுவதுமாக இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது என்பது நமக்கு ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, அவருக்கு பிரயோஜனமுள்ள காரியங்களை நாம் செய்கிறதையும் குறிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஊழியத்தை பல இடங்களிலே சென்று செய்ததும் இந்த மீட்பின் இளைப்பாறுதலில் பிரவேசித்ததுவே ஆகும். 58:8 கடைசி வசனத்தை பாருங்கள். வசனம் 14,
அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று.
இங்கே எல்கை விரிவாக்கப்படுகிறது. எதிர்காலத்தை குறித்த நம்முடைய பார்வை விரிவடைகிறது. இந்த மகிமை வருவதற்கு காலம் செல்லலாம், ஆனால் அவருடைய திட்டமாகிய மகிமையின் வெளிப்பாட்டை இது அளிக்காது. நாம் தொடர்ந்து ஏசாயா 59 தியானிக்க போறோம். இந்த முக்கியமான அதிகாரமும் இஸ்ரவேலுக்கு எதிரான குற்றச்சாட்டையே தொடர்கிறது. அவர் இஸ்ரவேலரின் காரியங்களை வெளிப்படுத்தி கூறுகிறார். அவருடைய பாவங்களே அவர்களுக்கு இந்த துக்ககரமான நிலையை கொண்டு வந்தது. பக்தி அவர்கள் பாவத்திற்கு மூடலாகி போனது. அவருடைய அநியாயங்களின் நிமித்தமே தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அவருக்கு கேட்க இயலாமல் அவ்வாறு கேட்காமல் இருக்கவில்லை. அவருக்கு நன்றாக கேட்கும் திறன் உண்டு. அநேகர் தேவனுக்கு செவிகள் கேட்பதில்லை என்று நினைக்கிறார்கள். அவர் நம்முடைய காரியங்களை நன்றாக கவனிக்கிறவர். அவர் ஜெபத்தை கேளாததற்கு பிரச்சினை நம்மிடத்தில்தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேலருடைய பாவங்கள் 32 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவருடைய பாவங்களை விவரிக்க அநேக வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அநியாயம், பாவம், இரத்தத்தினால் தீட்டுப்படுதல், பொய்கள், மாறுபாடு, மாயை, துரோகம், சிலந்திக்கூடு, விரியன் பாம்பு, கிரியை, கலகம், தீமை, அழிவு, கோணலான பாதைகள், அந்தகாரம், மீறுதல்கள், புறம்பே செல்லுதல், கலகம், பொய்சாட்சி சொல்லுதல் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிராக தனிப்பட்ட முறையிலே 23 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறந்த ஓவியம் என்று நாம் பார்க்கலாம். இஸ்ரேல் தேசம் முழுவதும் தேவனிடத்திலே மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்யும் நாள் ஒன்று இருக்கிறது. அந்த நாளிலே எருசலேமிலே மிகப்பெரிய புலம்பல் உண்டாயிருக்கும். இதை குறித்துதான் நாம் சகரியா 12:11-14 வரை உள்ள பகுதியிலே பார்க்கிறோம். சரி, இப்பொழுது ஏசாயா 59:1 வாசிக்கிறேன். இதோ, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆம், ஏசாயாவின் நாட்களில் இருந்த இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படாததற்கு காரணம் தேவனிடத்தில் உள்ள பலவீனம் அல்ல. அவர் பலவீனமானவரும் அல்ல. தேவனுடைய கை குறுகி போன நிலையில் இருந்தது. ஆகவே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படவில்லை என்றோ அல்லது அவருடைய செவிகள் மந்தமாயிருந்ததினாலே இஸ்ரவேலின் ஜபத்தை அவர் கேட்க இயலவில்லை என்றோ சொல்ல முடியாது. ஆனாலும் தவறும் பலவீனமும் மனிதனிடத்திலேயே இருக்கிறது. அவனுடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் அவனுக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்குகிறது. அவன் ரட்சிக்க விட முடியாதபடி அது தடுக்கிறது. வசனம் 2 பாருங்கள்.
உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
ஒரு சிறந்த வேத வல்லுநரின் கருத்தை இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் பெரியவராக நான் சிறியவனாக இருப்பதாலோ, அவர் நித்தியமாய் வாழ்ந்து நான் குறுகிய வாழ்நாளை உடையவனாக இருப்பதாலோ, அவர் சர்வ வல்லவராக இருக்க நான் சாதாரணமானவனாக காணப்படுவதாலோ, அவர் பலமுள்ளவராக இருக்க நான் பலவீனனாக இருப்பதாலோ நான் அவரை விட்டு பிரிக்கப்படவில்லை. இவைகள் என்னை அவரிடத்திலிருந்து பிரிக்கவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்ற வார்த்தையின்படி பிரிக்கப்பட்டேன். ஒரு மனிதனும் பாபேல் கோபுரத்தைப் போல பெரியதொரு கட்டடத்தை கட்டி அவரை சென்று அடைய முடியாது. ஒரே ஒரு வழியாகத்தான் இந்த பிரிவினை நீக்கப்பட்டது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து வந்ததினால் பரலோகம் பூமியை தொடுவதற்காக குனிந்தது. இந்த தாழ்வான பூமியை ஆசீர்வதிப்பதற்காக அது தொட்டது. மீண்டும் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒன்றாயிருக்கும் ஐக்கியம் கிடைத்துவிட்டது. இதை தொடர்ந்துள்ள வசனங்களிலே இஸ்ரவேலின் பாவங்களை குறித்தே அவர் சொல்கிறார். இது மனித சமுதாயத்தையும் உங்களையும் என்னையும் சோர்வுறச் செய்கிறதாயிருக்கிறது. ஆனால் இந்த பிரிவின் கடைசி பகுதியிலே இஸ்ரவேலின் மனம் திரும்புதலை பார்க்கிறோம். இது மீட்பர் சியோனுக்கு வரும்பொழுது நடைபெற இருக்கிறது. ஏசாயா 59 அதிகாரம் 9 வசனத்தை பார்த்தால் இங்கே எல்லாமே பன்மையிலே சொல்லப்படுவதை பார்க்கலாம். நான் என்று சொல்லாமல் நாங்கள் என்று வருகிறது. இது இஸ்ரவேல் தேசத்தின் பாவ அறிக்கையை குறிக்கிறது. அவர்கள் இருளிலே இருப்பதாகவும் அவர்களுடைய மத சம்பந்தமான சடங்காச்சாரங்கள் வீணாக போய்விட்டதாகவும் அறிக்கையிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, 10 வசனத்தை பார்ப்போம் என்றால் அவர்கள் கண்ணீர்ந்தும் குருடர்களாக வாழ்ந்ததை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாவமாகிய அந்தகாரத்திலே காணப்பட்டார்கள். எவன் ஒருவன் தேவனோடு தனிப்பட்ட உறவில்லாமல் காணப்படுகிறானோ அவனும் இவ்விதமாகவே இருக்கிறான். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு இன்று எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது நமது உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள முடியும். சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. எல்லா இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவார்களா என்று கேட்பார்கள். இல்லை. ரோமர் 9 அதிகாரம் 6 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. எவரெல்லாம் ரட்சிக்கப்படுவார்களோ அவர்களே மீதியாயிருப்பார்கள். சபையிலும் மீந்திருப்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். மீட்பர் சியோனுக்கு ஒரு நாளிலே வருவார். அப்பொழுது அநேகர் பாவத்தை அறிக்கையிட்டு திரும்புவார்கள். சகரியா 12 அதிகாரம் 10 வசனமும் இதை குறித்துதான் சொல்கிறது. 21 வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அங்கேயும் மீட்பர் சியோனுக்கு வருவார் என்று அவர்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். இது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஒன்று. இது தேவனுடைய நோக்கம். இந்த உடன்படிக்கையானது ஏற்ற வேளையிலே நிறைவேறும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். சங்கீதம் 42:8.